மௌனமாக மாக ஜெயிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே கூட எப்படியாக நாம் அனைவரும் மேலும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆராதனையின் தொடக்கமாக அனைவருமாக எழுந்து துதிகிதையின் 131 பாடுவோம். ஸ்தோத்திரம். இதோ மீண்டுமாக ஒரு சங்கீதம் புஸ்தகத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க இப்படியாக நாம் இந்த இல்லாத நிலை ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலே கூட நாம் சங்கீதம் 92 வாசிக்க இருக்கிறோம். அனைவரும் பக்தியோடு இந்த வாசிப்பை செவிமடுப்பீர்களாக. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனானேனுள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இந்த சங்கீதம் அதனுடைய முன்னுரையிலே சொல்லப்பட்டுள்ளது. இது ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று. இது மிஸ்மூர் என சொல்லப்படுகிற இந்த நரம்பு கருவியால் இசைக்கருவியால் வாசிக்கப்படுகிற ஒரு வகையைச் சேர்ந்த சங்கீதம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் ஓய்வு நாளின் போது லேவியர்களால் ஆலயத்திலே வாசிக்கப்படுகிற அல்லது பாடப்படுகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு மேற்கோளாக ஒன்று நாளாகமும் 23:30 அங்கே சொல்லப்பட்டுள்ளது. இந்த லேவியர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, கால அட்டவணை, யார் யார் எப்பொழுது வந்து ஆலயத்திலே தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று. அந்த கடமையின் பிரகாரமாக, அட்டவணையின் பிரகாரமாக இந்த லேவியர்கள் ஆலயத்திற்குள்ளாக வந்து காலையிலே இப்படியாக ஓய்வு நாளின் போது இந்த துதிகீதத்தை பாடுவார்கள் என்று. இந்த துதிகீதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த ஓய்வு நாள் வந்து அடையக்கூடிய அந்த 7 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் வார நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். இறுதியாக அந்த 7ஆம் நாளிலே இந்த 92ஆம் சங்கீதத்தை அவர்கள் பாடுவார்கள் என்று. அந்த 1 நாளாகமத்தில் 23:30 சொல்லப்படும் பொழுது, நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் இவ்வாறாக இந்த லேவியர்கள் பாடுவதாக அவர்கள் பாட வேண்டும் என்று அவர்களுக்கு கடமை கட்டளையிடப்பட்டு அவர்கள் பாடுவார்களாம். இந்த சங்கீதத்தில் பற்றி நாம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, கூடவே நான் எப்போதும் சொல்வது போல் சில வரலாறுகள், சில பின்புலங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய நடவடிக்கைகள், நாளாகமத்திலே சொல்லப்பட்டுள்ள சில தகவல்களும் சேர்த்து நாம் தெரிந்து கொள்வோம் என்று. அந்த வகையிலே இந்த 92ஆம் சங்கீதம் நான் சொன்னது போல் இது ஓய்வு நாளுக்காக பாடப்படக்கூடிய ஒரு பாட்டு, ஒரு சங்கீதம். இது 7ஆம் நாளிலே ஓய்வு நாளிலே பாடப்படக்கூடிய சங்கீதம் 92. ஆனால் இந்த 7 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதம் பாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே சில வரலாறு பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்வோம். முதல் நாள் வாரத்தின் முதல் நாளில் சங்கீதம் 24 பாடுவார்களாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி புகழ்ந்து பாடுவார்களாம். 2ஆம் நாளிலே சங்கீதம் 48, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி பாடுவார்களாம். 3ஆம் நாளிலே சங்கீதம் 82 பாடுவார்களாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளில் இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லும்படியாக தேவனை துதித்து இப்படியாக பாடுவார்களாம். 4ஆம் நாளிலே சங்கீதம் 94 பாடுவார்களாம். 94, நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனாக அவரை போற்றி பாடுவார்களாம். 5ஆம் நாளிலே சங்கீதம் 81, நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று அவர் நம்முடைய பெலன் என்று சொல்லி புகழ்ந்து பாடுவார்களாம். 6ஆம் நாளிலே சங்கீதம் 93 பாடுவார்களாம். சங்கீதம் 93, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை அவர் கச்சியாக கட்டி கொண்டிருக்கிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது என்று அவருடைய ராஜரீகம் பற்றி, அவருடைய மகத்துவத்தை பற்றி புகழ்ந்து பாடுவார்களாம். பிறகு 7ஆம் நாளிலே அதாவது இந்த சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தை பாடுவார்களாம். இது கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் என்று சொல்லி இப்படி 2வது வசனத்தை நாம் வாசித்தோம் பாருங்கள். 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் என்று சொல்லப்படுகிற இப்படி இசைக்கருவியால் வாசித்து இந்த சங்கீதத்தை பாடுவரலாம். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் எந்த ஆலயத்தில் என்று சொல்லப்படும் போதே இரண்டாவது தடவையாக கட்டப்பட்ட தேவாலயம், அதாவது செருபாபேல் அவர் மூலமாக கட்டப்பட்ட ஆலயம். இந்த யூதர்கள் அது இஸ்ரேவேலர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக பிடிக்கப்பட்டு சிறைப்பட்டு போனார்களே, அவர்கள் போய் மீண்டுமாக திரும்பி வந்து ஆலயத்தை எழுப்பினார்கள். அதை இந்த யூதாவின் தலைவனாகிய செருபாபேல் வந்து யூதாவின் தலைவன் மட்டுமல்ல சிறை திரும்பிய யூதர்களின் நடுவிலே ஆளுநராக கவர்னராக இருந்தவர். இந்த செருபாபேல் தான் அந்த ஆலயத்தை கட்டினார். அந்த இரண்டாவது தடவையாக ஆலயத்தை கட்டிய பிறகு இவ்வாறாக ஒரு அட்டவணை போடப்பட்டு 7 நாட்களும் இவ்வாறாக சங்கீதங்களை அந்த ஆலயத்திலே பாட வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு வாய்மொழியாக இந்த யூதர்கள் மத்தியிலே கொண்டிருந்த ஒரு சட்டம் இருந்தது, ஒரு கட்டளை. அது மிஸ்னா என்று சொல்லப்படுகிற ஒரு அர்த்தத்திலே ஒரு சொல் மிஸ்னா. அது வந்து இந்த யூதர்கள் வாய்மொழியாக வைத்திருந்த ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தின்படியாக இப்படி அட்டவணை வகுத்து கொண்டு இந்த லேவியர்கள் போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை பாட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் முதல் நாள் சங்கீதம் 24, ரெண்டாவது நாள் சங்கீதம் 48, மூன்றாவது நாள் சங்கீதம் 82, நான்காவது நாள் சங்கீதம் 94, ஐந்தாவது நாள் சங்கீதம் 81, ஆறாவது நாள் சங்கீதம் 93, பிறகு 7வது நாள் இந்த சங்கீதம் 92 அந்த லேவியர்கள் பாட வேண்டும் என்று அந்த மிஸ்னா என்கிற அந்த கட்டளை, அந்த மிஸ்னா என்கிற அந்த பிரமாணத்தை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். சரி, இப்பொழுது இந்த சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 1-3 அது வந்து இந்த சங்கீதத்துக்கு ஒரு முன்னுரையாக சொல்லப்படுகிறது. முன்னுரை எது என்று பார்த்தால் கர்த்தரை துதித்தல், அவரை துதிக்கின்ற பகுதியாக இதை சொல்லப்படுகிறது. பிறகு 4-5 அந்த கர்த்தரை துதிப்பதற்கான ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா, ஒரு உந்துதல், ஒரு தன்முனைப்பான சில விடயங்கள், அந்த விடயங்களை சொல்லப்படுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதிக்கு ஆதரவாக அல்லது அதுக்கு துணையாக 10-11 அமைந்திருப்பதை பிறகு நாம் பார்க்கலாம். பிறகு 3வது 6-9 வசனங்கள், இது அந்த துன்மார்க்கருக்கும் நீதிமான்களுக்கும் கர்த்தர் என்ன விளைவை கொடுப்பார், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. பிறகு 9-10 சற்று முன்பு நான் சொன்னது போல் அந்த 4வது 5வது கர்த்தரை துதிப்பதற்கான காரணம் ஒரு உந்துதல் இருக்கும் அல்லவா, சில காரியங்கள் சில கிரியைகள் அதை சொல்லுகின்ற பகுதியாக இருக்கிறது. பிறகு இறுதியாக 12-15 நீதிமான்களுக்கு நடக்கக்கூடியவை என்ன தான் நடக்கும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொற்கேட்டு அவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பவர்களுக்கு என்ன நன்மை கிட்டும் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இப்போ நாம் வந்து இங்கே பார்ப்போம். முதலாவது இந்த துன்மார்க்கருக்கு என்ன நேரும் என்று பார்த்தால், இப்போ சற்று முன்பு நாம் சொன்னோம் இல்லையா துன்மார்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது சொல்லப்படுகிறது, துன்மார்க்கர் புள்ளை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது துன்மார்க்கு மார்க்கருக்கு நேரும். ஆனாலும் கூட பாருங்கள் இந்த வசனம் ரொம்ப சற்று வித்தியாசமாக பல மற்ற வசனங்களை காட்டிலும் வழக்கமாக துன்மார்க்கர் அழிந்து போவார்கள், புள்ளை போல் மறைந்து போவார்கள் என்று சொல்லும், அல்லது இந்த அக்கிரமக்காரர்கள் அவர்கள் அழிந்து போவார்கள், அக்கிரமக்காரர்கள் அழிந்து போவார்கள் இப்படியாக தான் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள் சங்கீதம் 92:7 மட்டும் சற்று வித்தியாசமாக துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து என்பது நல்ல விஷயம், செழிப்பு என்று சொல்லக்கூடிய அர்த்தம் தான். தலைத்தல்னால் ஒரு புல், ஒரு செடி, ஒரு தாவரம் தலைத்து வருதுன்னு அப்படியே நல்லா பசுமையாக வருதுன்னு அர்த்தம். அப்படின்னு தொடக்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது, அக்கிரமக்காரர்கள் வழக்கமாக செழிக்க மாட்டாங்களே, அவங்க அழுதுனாட போவாங்க, ஏன்னா அவங்க அக்கிரமக்காரங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம் காணுகிற காட்சி இன்றைக்கி, அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், அக்கிரமக்காரர்கள் வந்து செழித்திருக்காங்க, நல்ல பண வசதியோடு இருக்காங்க, அட்டூழியம் பண்ணுறவங்க, பாவம் பண்ணுறவங்க, பொய் சொல்கிறவங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு துன்பம் விளைவிக்கிறவங்க, பொல்லாப்பு செய்கிறவங்க, எல்லாமே செழிப்பாக இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னால் அது நடக்குது. துன்மார்க்கர் வந்து தலைக்கிறாங்க, பிள்ளை போல் தலைக்கிறாங்க அப்படின்னு, நல்லா பசுமையாக இருக்காங்க. இதை தானே இன்றைக்கி உலகத்தார் பிடித்துக்கொள்கிறார்கள். ஆமாம், என்னத்த நியாயம் நீதி, நம்ம போய் அவங்ககிட்ட நியாயம் தர்மம் நீதி அப்படின்னு பேசினா அவங்க நமக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, அப்படி ஒன்றும் கிடையாதுங்க, கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும், நல்லது செஞ்சால் நல்லது நடக்குங்கிறதுலாம், அதெல்லாம் பருப்புக்கு என்னதே சொல்லுவாங்க, காரி இது இது அதெல்லாம் நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பருப்புலாம் வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணு முன்னால் பார்த்தா அப்படி தானே இருக்கு, நல்லவங்க தான் கெட்டு போகிறாங்க, நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க, ஆனால் கெட்டவங்களும் நல்லா இருக்காங்களேன்னு நமக்கு திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுற இந்த வசனம் பிறகு தொடக்கத்தில் அப்படி தான் இருக்கும், அது வெறும் தொடக்கம்தான், ஆனால் இறுதியை பார்க்கணும். இறுதி இறுதி என்ன வராங்க, அது அவர்கள், அதே ஏழாம் வசனம் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கடைசியாக அழிந்து தான் போக போகிறாங்க, தொடக்கம்தான் அப்படி இருப்பாங்க. ஆகையினால இன்றைக்கு நாம் அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த உலகத்தார் வந்து கெட்டது செஞ்சு பாவத்து செஞ்சு நல்லா இருக்காங்களேன்னு அதை பார்க்கக்கூடாது, ஏன்னா அது அழிவு தான் கொண்டு போய் சொல்லும். நாம் பார்க்க வேண்டியது இந்த வசனங்கள், எது நமக்கு 12வது வசனம், நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோலில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். இது ஒரு பக்கம். அப்போ நாம் இதை பிடிச்சிக்கணும், நீதிமானாக வாழ்கிறதுல தான் பிடிச்சிக்கணும். காரணம், நீதிமானுக்கு வந்து ஆண்டவர் எப்போதும் நமக்கு நல்லது தான் செய்வார், நல்லது செய்வார். இப்போ பாருங்கள், அது எப்படி நல்லதாக இருக்கும்னு சொன்னால், காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாக இருக்கும். 3வது வசனம், 4வது வசனம், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று அங்கே சொல்லுகின்ற அந்த வசனம், 3-4 உள்ள வசனம். அடுத்து 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்னு சொன்னால், நீதிமானாக நடக்கிறவங்களுக்கு. இப்போ 12வது வசனம், நீதிமான் பனையை போல் செழித்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்ததாக கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இங்கே கர்த்தருடைய ஆலயங்களில் நாட்டப்பட்டவர்கள் யார், நம்ம தான். இன்றைக்கி எடுத்துக்கிட்டால், இன்றைக்கி நாமெல்லாம் வந்து இந்த மெய்யான இயேசு சபையிலே கடைசி பேழையாக இருக்கக்கூடிய இந்த ரட்சிப்புக்கு செல்லக்கூடியவர்களாக நாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். ஆகினால நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்போம். இன்றைக்கு நாம் சபைக்குள்ளே இருந்தால் தான் செழித்திருப்போமே தவிர, சபை விட்டு விலகி நின்றால் நாம் செழித்திருக்க மாட்டோம் என்பது இந்த சங்கீதத்தினுடைய அந்த 2 முரண்பாடுகள். துன்மார்க்கிற்கு என்ன நேரம், அவர்கள் தொடக்கத்தில் செழிப்பாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனால் இறுதியிலே அவர்களுக்கு அழிவு தான் வரும், கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். நியாயம் தீர்ப்பு நாளிலே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆக்கினிக்குள்ளான தீர்ப்பு வந்தே தீரும். ஆனால் நமக்கும், யார் நீதிமானாக நடந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே நிலைத்திருப்பவர்கள், நமக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், சற்று முன்பு நான் பார்த்தோம், பனையை போல் செழித்திருப்போம், கேதுருவை போல் வளர்ந்து நல்லா செழிப்பாக இருப்போம் என்பதாக. அதே சமயத்தில் சற்று முன்பு தொடக்கத்திலே சொன்னது போல், இந்த சங்கீதம் ஓய்வு நாளின் போது பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக இருப்பதனால், ஒவ்வொரு முறையும் இந்த சங்கீதத்தை நாம் இப்படியாக வாசிக்கும் போது, நாம் அந்த ஓய்வு நாளினுடைய முக்கியத்துவத்தை, ஓய்வு நாள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் எப்போதுமே ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு ஓய்வு நாளின் போதும் நாம் வந்து ஆண்டவருக்கு நம்ம வந்து நிறைய நன்றியும் சோத்திரமும் செலுத்த வேண்டும். நம்மை படைத்ததற்காக சோத்திரம் செலுத்த வேண்டும். நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்து வருகிறார். நம்மை இந்த இறுதி காலகட்டம் வரைக்கும் நாம் நிலைத்திருக்கும்படியாக நம்மை இந்த சத்தியத்திலே நிலைப்பெறச் செய்கிறார். பிறகு நமக்கு ஒரு விடுதலை தந்து முன்னே நாம் வந்து இருளுக்கு பிள்ளைகளாக இருளுக்குரிய பிள்ளைகளாக இருந்தோம், பாவத்துக்கு உள்ள பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்று நமக்கு விடுதலை தந்து இந்த இரட்சிப்புக்கான வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். பிறகு இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கும் போது நாம் எப்போதும் நினைத்து பார்த்துருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்திருக்கிறார், நாம் பரிசுத்த ஜாதி, நாம் வந்து அவரால் அவருடைய அவருடைய மரணத்தின் மூலமாக அவருடைய ரத்தம் சிந்ததன் மூலமாக நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்ட பரிசுத்தமான ஜாதியாக இருக்கிறோம். ஆக பரிசுத்தமாக நம்ம எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு ஓய்வினாலும் நம்ம அனுசரிக்கும் போது இந்த ஓய்வினாலை வைத்து அடுத்து பரத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய நித்தியமான அந்த பரலோக ஓய்வை, அந்த ஓய்வினாலை எண்ணி அதை எதிர்நோக்கி நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஓய்வு நாளின் போது ஆண்டவர் நம் மீது எப்பொழுதும் செலுத்தி வருகின்ற அவர் அன்பு, அவருடைய காருண்யம், அவருடைய அவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த உண்மையான அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கருணை, இதையெல்லாம் நாம் வந்து நினைத்து நினைத்து 14வது வசனம் சொல்வது போல, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ண வேண்டும் என்று அந்த வசனம் சொல்வது போல, நாமும் அவருடைய நாமத்தை துதித்து அவரிடத்தில் அநீதி இல்லை, அவர் நீதிமான், அவர் நம்மையும் நீதியின் வழியிலே நடத்துவார் என்று சொல்லி சொல்லி அவரை துதிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளின் போது எப்படி பழைய ஏற்பாட்டிலே இந்த 92வது சங்கீதத்தை அவர்கள் பாடி தேவனை துதித்து மகிழ்ந்தார்களோ ஓய்வு நாளின் போது காலை பொழுதிலே, நாமும் அப்படியாக ஒவ்வொரு ஓய்வு நாளின் போதும் தேவனை நாம் இவ்வாறாக அவருக்கு நாம் நன்றி செலுத்தும் வகையாக அவருடைய ஓய்வு நாளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் அவருக்கு துதி மகிமை செலுத்துகின்ற நாளாக நாம் எப்பொழுதும் செலுத்தி வர வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது நாம் மிச்சம் இருக்கிற நேரத்தை நாம் ஜபத்துக்கு வழிவிடுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா 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 ப்ரேஸ் லார்ட் 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 Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Halelila shara bara bara shara ni di 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 ashkara bara bara shara mere bara shara bara 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 di 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 halelila Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 Alleluia, 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 praise Lord, 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 ஆண்டவரே பரமபிதாவே, இயேசப்பா கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, எங்களை ரட்சகரே, எங்கள் கருணையாளரே, கிருபையாளரே, எல்லா துதி மகிமையும் உமது நாமத்திற்கு செலுத்துகிறோம். எல்லா துதி மகிமையும் உமது நாமத்திற்கு செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமையும் நாமத்திற்கு செலுத்துகிறோம். இதோ நாங்கள் சற்று முன்பு வாசித்த இந்த சங்கீத பிரகாரமாக ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கண்மலையாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கண்மலையாக இருக்கிறீர். நீரே நீதி உள்ள தேவனாக இருக்கிறீர். நீரே எங்களுக்கு இரட்சிப்பை காண்பித்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இருளிலே கடந்த பாவத்துக்குள்ளே இருந்த புறஜாதியாராக இருந்த எங்களை ஆண்டவரே, இதோ இந்த இரட்சிப்புக்கான பாத்திரத்தில் எங்களை சேர்த்து கொண்டீரே. இரட்சிப்புக்கான திட்டத்தில் எங்களை சேர்த்து கொண்டீரே. பாவிகளாக இருந்த ஆண்டவரே, இதோ எங்களுக்கு பாவ மன்னிப்பு தந்து எங்களை சேர்த்து கொண்டீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறியாத காலத்திற்கு முன்னேயே ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்தீரே. ஆண்டவரே, நாங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே ஆண்டவரே, எங்களை அறிந்து எங்களை தெரிந்து கொண்டீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி இயேசப்பா, நன்றி, 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 நன்றி. இதோ இரட்சிப்புக்கான பாத்திரத்தில் எங்களை சேர்த்து கொண்டு இதோ எங்களை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறீர். ஆண்டவரே, தினந்தோறும் ஆண்டவரே, உமது காருண்யமும் உமது கிருபையும் உமது பிரசன்னமும் எங்களை மத்தியிலே இருக்கிறதே பிதாவே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நடப்பாட்டு கட்டுப்பாட்டு ஆணை வந்த பிறகு ஆண்டவரே, இதோ இப்பொழுது நாங்கள் வீட்டுக்குள்ளாக முடங்கடிக்கப்பட்டு தினந்தோறும் ஆண்டவரே, எங்கள் இல்லத்தை ஆண்டவரே உமது பலிபீடமாக மாற்றி உமது ஆலயமாக பாவித்து, இதோ தினந்தோறும் இந்த வீட்டுக்குள்ளாக எங்கள் இல்லங்களிலே ஆண்டவரே ஆராதனைகள் நடந்து வந்தமாக இருக்கின்றன ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த கருவிகளால் நாங்கள் திசை திருப்பப்பட்டோமோ ஆண்டவரே, இதோ அதே கருவிகளால் தொலைக்காட்சி மூலமாக அதே கைபேசி மூலமாக எங்களுக்கு ஆராதனைகளை கொண்டு வந்து சேர்த்திரே ஆண்டவரே. இதோ அதன் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு நல்லதொரு பாடத்தை படிப்பினையை நீர் புகுத்தினீர் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்திலே நாங்கள் இப்பொழுது இந்த நவீன யுகத்தில் பெற்றிருக்கிற கருவிகள் மூலமாக ஆண்டவரே, இதோ ஆராதனைகளை பெறவும் முது திருவசனங்களை செய்முடுக்கவும் அதை கொண்டு எங்களுடைய பக்தியை நாங்கள் வளர்த்து கொள்வோமான கருவிகளாக அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதாக மிக முக்கியமான ஒரு படிப்பினை தந்ததாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக இந்த படிப்பினையை கொண்டு இனி எங்கள் வாழ்நாள் முழுதும் கருவிகளால் நாங்கள் கெட்டுப்போகாத படிக்கு கருவிகளால் நாங்கள் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் படிப்பினையாக எடுத்துக்கொண்டு மாற வேண்டும் அப்பா. அதே வேளையில் பிதாவை, இதோ இனி எங்கள் வாழ்நாள் முழுதும் இப்படியாக எங்கள் இல்லத்தை இன்னொரு ஆலயமாக நாங்கள் பாவித்து தினந்தோறும் இந்த ஆலயத்திலே இந்த ஆலயம் பலிபீடமாக மாறி இந்த பலிபீடத்திலே தினந்தோறும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நாங்கள் செலுத்தும்படியான ஒரு இல்லமாக ஒரு பலிவிடமாக இது தொடர்ந்து இறுதி பரியந்தம் வரைக்கும் இது நீட்டிக்க வேண்டுமப்பா. அப்படியாக இனி எங்கள் வாழ்நாள் முழுதும் இல்லங்களிலே நாங்கள் இல்ல ஆராதனை நடத்தும்படியாக ஒரு மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்தரலம்மாப்பா. இப்பொழுது கடந்த ஒரு மாதமாக இப்படி எங்களை இந்த பழக்கத்துக்கு உட்படுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தினந்தோறும் ஆண்டவரே, இதோ குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் அப்பா அம்மா பிள்ளைகளாக அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளாக நாங்கள் ஒரு குடும்ப சகிதமாக இதோ உமக்கு முன்பாக இந்த வீட்டிலே எங்கள் வீட்டிலே நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உமது வேத வசனங்களை வாசிக்கிறோம், செவிமடுக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பழக்கத்தை நாங்கள் இனி விடாமல் கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டும். அவ்வாறாக எங்களுக்கு இதை நிலைப்படுத்தும் ஆண்டவரே, இதனை நாங்கள் எங்களுக்கு நிலைப்படுத்தும் ஆண்டவரே. இதோ இத்தருணத்திலே ஆண்டவரே, இதோ இதுகாரம் அந்த COVID-19 நோய் கிருமியிலிருந்து எங்களுக்கு பாதுகாத்து தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இதோ அந்த கிருமி வெளியிலே இருக்கக்கூடிய அந்த கிருமி மட்டுமல்லாமல் ஆண்டவர், இதோ உள்ளே நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே உள்ள எந்த பொல்லாப்புகளிலிருந்தும் ஆபத்து விபத்துக்களிலிருந்தும் விஷ வேறு சில கிருமிகளிலிருந்தும் ஜந்துக்களிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வீட்டுக்குள்ளேயே ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு தரும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே காத்துக்கொள்ளும். மிக விரைவிலேயே ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற்று பழைய வாழ்க்கைக்கு திரும்பி நாங்கள் மறுபடியும் ஆலயத்துக்கு திரும்பும்படியான வாழ்க்கை எங்களுக்கு தந்தரலும் அப்பா, வாழ்க்கை எங்களுக்கு தந்தரலும் அப்பா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இப்படியாக நாங்கள் சொல்லி எங்களுடைய இந்த வேண்டுதலை விண்ணப்பத்தை நாங்கள் முடிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் முடிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். ஆமீன். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராமம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இன்றைக்கான இல்லாரதனை முடிவடைகிறது. மீண்டும் நாளைக்கு இன்னொரு இல்லாரதனையிலே நாம் சந்திக்கும் வரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஆமீன்.